நல்ல ஆண்டவரே, இந்த நாளை காயங்களுக்கு நாங்க நன்றி
சொல்கிறோம். ஆண்டவரே,
தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்திற்கு ஆய் ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்புக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர்,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்,
நன்றி சொல்கிறோம் ஐயா.
எங்களை தொடர்ந்து நடத்துவீராக,
நடத்துங்கப்பா
இயேசுவின் நாமத்து பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக்கொள்ளுங்கள் பிரசங்கி முதலாவது அதிகாரத்திற்கு. பிரசங்கி முதலாவது அதிகாரம் அல்ல ஒன்றிலிருந்து வாசிங்க.
தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ அன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன்னிருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே. முன் இருந்தவர்களை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கும் ஞாபகம் இராது. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பது எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அகப்படும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது.
சூரியனுக்கு கீழே நடைபெறுகிறது எல்லாவற்றையும் அவன் பார்த்த பொழுது என்ன தெரியுமா முடிவு? அது மனதுக்கு சஞ்சலமானவைகள். இந்த வானத்திற்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு ராஜா கண்டுபிடிச்ச சுருக்கம் என்ன தெரியுமா? அது மாயை, மனதிற்கு வேதனை, மனதிற்கு சஞ்சலமானவை. இந்த பூமியில நீ வாழ்ந்தாய், என்னத்தை கண்டுகொண்டாய் என்று சொல்லி பிரசங்கி கேட்கிறார். இந்த பூமியில நீ கண்டுகொண்டது என்ன? ஒன்று வருகிறது, ஒன்று போகிறது, ஒன்று வருகிறது, ஒன்று போகிறது. மனிதரை விட சில மரங்கள் கூட நீண்ட காலம் வாழுகிறது, ஆனால் மனுபுத்திரனோ பிறப்பதும் மறிப்பதும், பிறப்பதும் மறிப்பதும். நான் கண்டது எல்லாம் மாயை, மாயை, மாயை என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம் இல்லையா? உன்னுடைய நம்பிக்கை என்ன? இந்த பூமியில வாழ்கிற என்னுடைய நம்பிக்கை என்ன? இந்த பூமியில ஏன் வாழுகிறோம்? எதற்கு வாழுகிறோம்? இதுவரைக்கும் வாழ்ந்து என்னத்தை கண்டுகொண்டோம்? எதை பிடித்துக் கொண்டோம்? என்னத்தை தெரிந்து கொண்டோம்? ஒரு சில மனிதர்கள் இல்லாவிட்டால் பெரும்பாலுமான மனிதர்கள் தாம் ஏன் வாழுகிறோம் என்றது தெரியாமலே வாழ்ந்து முடிக்கிறார்கள். நீ வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், நீ வாழ்வதில் ஒரு கருத்து இருக்க வேண்டும். பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம். பிரசங்கி என்ன சொல்லுகிறார்? நான் கண்டது எல்லாம் மாயானது. ஐயா, உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது எல்லாம் போலி. இந்த மாயான உலகத்திலே உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த மாயான இந்த பூமியில உனக்கு இந்த ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஐயா, இதுவரைக்கும் நான் வைத்த நம்பிக்கைகள் கூட ஏமாற்றப்பட்டு போய்விட்டது. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இருந்த நம்பிக்கைகள் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டது. இதுவரைக்கும் என் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருந்தவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். பிரசங்கி சொல்லுகிறார், மாயை, நான் கண்டது எல்லாம் மாயை. என்னுடைய கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை என்ன? இதுவரைக்கும் நீ வாழ்ந்து விட்டாய், இவருடைய நம்பிக்கை என்ன? உன் வாழ்க்கையிலே ஒரு குறைவை வைத்துக் கொண்டு நீ சந்தோஷமாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இல்லை என்று சொன்ன ஒரு மனிதனை நான் இதுவரைக்கும் கண்டதும் கிடையாது. என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கிறது என்று சொன்ன மனிதனை நான் கண்டது கிடையாது. அது அறிந்தோ என்னவோ தெரியாது, பிரசங்கி சொல்லுகிறார், நான் கண்டது எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம். நேரத்துக்கு நேரம் மாறுகிறது, நேரத்துக்கு நேரம் உறவுகள் மாறுகிறது, நேரத்துக்கு நேரம் உறவுகள் மாறுகிறது. மாயை, 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 எல்லாம் மாயை. ஆனால் என் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், நான் வார்த்தை மாறுவதற்கு மனுஷன் கிடையாது, நான் பொய் சொல்லுவதற்கு நான் மனுபுத்திரன் கிடையாது. இதுவரைக்கும் நான் நம்பினவர்கள் என்ன செய்தார்கள்? ஏமாற்றினார்கள், பொய் சொன்னார்கள். நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருந்தவர்கள் எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் என் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் அப்படிப்பட்டவர் கிடையாது. என் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அது நம்பிக்கைதான், நான் உன்னை ஏமாற்ற மாட்டேயா. வேதத்தில் இருந்து ஒரு சில சம்பவங்களை நான் பாட்டு நாளில் கடந்து செல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா, எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலகட்டத்திலையும் அசையாத ஒரு நம்பிக்கை வைத்திருக்க ஒரு மனிதனை தேவன் கைவிட்டது கிடையாது. அசையாத ஒரு நம்பிக்கை என்று சொல்லி சொன்னால் எந்த நேரத்திலையும் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் ஓரளவும் குறைவுபட விடவே விடக்கூடாது. நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு உரியவர்கள், நம்மோடு பழகிறவர்கள் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் பார்த்து தள்ளி விடுவார்கள், அல்லாவிட்டால் தள்ளி நின்று விடுவார்கள். ஆனால் என் ஆண்டவர், அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பொழுது அவர் தள்ளி நிற்கவே மாட்டார். பாருங்க, அதான் என் ஆண்டவருடைய பரம ரகசியத்தில் ஒன்று இல்லையா. இதுவரைக்கும் நாம் எத்தனை பேரை கண்டோம் இந்த பூமியிலே? நாம் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் வாழ்ந்து விட்டோம் இல்லையா? எத்தனை பேரை கண்டு விட்டோம்? ஒரு சில இடத்துல கேட்டால் சொல்லுவார்கள், ஒரு சிலரை பார்த்தாலே அவர்களை குறித்து நாம் சொல்லுவோம். ஏன் சொன்னால் ஒரு சில அனுபவங்கள், ஒரு சிலரை பார்த்தால் நான் அவரை குறித்து ஓரளவு சொல்லிவிடுவேன். ஏன்? ஒரு சில அனுபவங்கள், ஏமாற்றம், கவலை, கண்ணீர், துன்பம், துயரம். இந்த பூமியிலே உனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து என்று சொன்னால் அதுல பிரயோசனம் கிடையாது. திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க்கு 5வது அதிகாரம், மார்க்கு 5வது அதிகாரம்
செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆயிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி எனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது, நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.
உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. என் ஆண்டவர் என்ன தெரியுமா, 12 வருஷமாக பன்னிரண்டு வருஷ காலமாக வியாதியா இருந்த ஒரு ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஐயா, இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்தவர்கள் தங்களோடு சேர்த்து வியாதிகள், தொல்லைகள், துன்பங்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சுமந்து கொண்டே தெரிகிறார்கள் இல்லையா? எங்கே இறக்கி வைப்பது? யாரிடத்தில் இறக்கி வைப்பது? யாரிடத்தில் இதை போய் சொல்லுவது? யார் இதை கேட்டு நமக்கு ஒரு பதில் தருவார்கள்? இந்த பன்னிரண்டு வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரி அவள் போகாத இடம் கிடையாது. அவள் போய் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. அவள் தன்னிடத்தில் இருந்தது எல்லாவற்றையும் என்ன செய்கிறாள் தெரியுமா? செலவழிக்கிறாள், செலவழிக்கிறாள். இதுவரைக்கும் இயேசுவில் கேள்விப்படலை, என் ஆண்டவரை குறித்து கேள்விப்படலை. என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு நாள் இயேசுவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே என்ன தெரியுமா அவருடைய இருதயத்தில் முடிவிச்சுதான், நான் இவரிடத்தில் போகணும், நான் இவரை சந்திக்கணும், இவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகையினாலே என்ன நடந்தாலும் சரி இவரிடத்தில் நான் போகணும். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு மனிடத்திலே பணம் இருக்கும் வரைக்கும், ஒரு மனிடத்திலே படிப்பு இருக்கும் வரைக்கும், ஒரு மனுஷனிடத்திலே பட்டம் இருக்கும் வரைக்கும், ஒரு மனுஷனிடத்திலே அந்தஸ்து இருக்கும் வரைக்கும் தெய்வம் அவனுக்கு தேவையில்லை. சரீரத்திலே வியாதி இல்லாமல் ஓரளவுக்கு நாம் வாழுகிற அளவுக்கு நமக்கு தெய்வம் தேவையில்லையா? இந்த ஸ்திரிக்கு நம்முடைய வாழ்நாட்களிலே ஏராளமான பேர் இருந்திருப்பார்கள். சொந்தத்தில் இருந்து, பந்தத்தில் இருந்து, நண்பர்கள் இருந்து, உறவுகள் ஏராளம். ஆனால் இப்பொழுது அவளிடத்தில் யாரும் இல்லை பாருங்க. வியாதி தள்ளி வைக்கப்பட்டு விட்டா, எங்கே? யாரும் இல்லை பக்கத்தில், உதவிக்கு யாரும் இல்லை. கண்ணீர் மின்னியது. இப்படித்தானையா உலகத்தில் இருக்கிற ஜனக்கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது? ஒரு காலத்தில் பணம் இருக்கிறது, ஒரு காலத்தில் படிப்பு இருக்கிறது, ஒரு காலத்தில் உறவு இருக்கிறது, அதற்கங்காலே என்ன இருக்கிறது? கண்ணீர், கண்ணீர், கவலை, துன்பம், துயரம், கைவிட்ட நிலைமை, வறுமை. பன்னிரண்டு வருஷமாக அலைந்து திரிகிறாள், அலைந்து திரிகிறாள், அலைந்து திரிகிறாள். அங்கு மாறி இங்கு, இங்கு மாறி அங்கு, அங்கு மாறி இங்கு, எப்படியாவது சுகம் கிடைக்காதா? எவ்வளவு பணத்தையும் தூக்கி எறிகிறேன், எவ்வளவு இருந்தாலும் கொடுக்கிறேன், எனக்கு சுகம் வேண்டும், என் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டும், என் சமாதான இன்மையில இருந்து சமாதானம் வேண்டும். ஓடுகிறாள், 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 ஓடுகிறாள். ஐயா, இன்றைக்கு எத்தனை பேர் சமாதானத்துக்காக வேண்டி அலைந்து திரிகிறோம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு எத்தனை பேருக்கு நித்திரையே கிடையாது இரவில்? உங்களுக்கு தெரியுமா? ஒரே குழப்பம், ஒரே குழப்பம். எங்கே போவது, என்ன செய்வது, யாரிடத்தில் போவது? பிரச்சனை, துன்பம், துயரம் ஒரு மனிதனை அமைத்துகிறதையா? நம்பி ஒரு மனத்தில் ஒரு காரியத்தை சொல்ல முடியல, நம்பி ஒரு பிரச்சனை என்ன மனத்தனுக்கு பரிமாற முடியல. யாரிடத்துல போவேன், யாரிடத்துல நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளேயே புலம்பி ஒலாவி அழுது கண்ணீர் விடுகிற எத்தனை பேர் தெரியுமா? என்னதான் செய்தாலும் என் பிரச்சனை நீங்குதில்லையே, என்னதான் கொடுத்தாலும் என் பிரச்சனை தீங்குதில்லையே. இந்த ஸ்திரி தேவனை நம்புவதற்கு முன்பாக எத்தனை பேரை நம்பினால் தெரியுமா? எத்தனை பேரை நம்பினாள், எத்தனை பேரை நம்பினாள். எல்லாரும் என்ன செய்தாங்க கடைசியிலே? கையை விரித்து காட்டினார்கள். இதுதான் இடத்துல இருக்கிறது, இதுதான் இடத்துல இருக்கிறது. பணமெல்லாம் செலவு, இப்பொழுது அந்த இஸ்திரி இடத்திலையும் ஒன்றும் இல்லைங்க. ஐயோ பரிதாபம் இல்லையா? அவள் இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டார், இப்படி ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறாராமே, அவர் எப்படியாவது என் வருத்தத்தை சுகப்படுத்துவார். 12 வருஷம் காணும், 12 வருஷம் என்னால் தாங்க முடியல, 12 வருஷம் வேணா, நானும் மற்றவர்களைப் போல சந்தோஷமாயிருக்க விரும்புகிறேன், நானும் மற்றவர்களைப் போல சமாதானத்தோடு இருக்க விரும்புகிறேன். அவளுடைய கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். அவள் முடிவு செய்தால் என்ன தெரியுமா? நான் அந்த இயேசுவிடத்தில் போகணும், அந்த ஆண்டவனிடத்தில் நான் போகணும், அவரோடு நான் பேசணும், அவரோடு நான் சந்திக்கணும், என்னுடைய வியாதிக்கு ஒரு முட்டுப்புள்ளி இன்றோடு நான் வைக்கணும் என்ற ஒரு நம்பிக்கைக்குரியவளாய் அவள் மாறினாள் இல்லையா? அவள் மாறினாள் இல்லையா? அந்த ஸ்திரி சொல்றா, நான் அவரிடத்துல போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாவேன், நான் சுகமாவேன், நான் சுகமாவேன். இன்னைக்கு அநேகர் மனுஷருக்கு மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. டாக்டர்ஸ் கூட நாம டாக்டர்ஸ்ல மருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இல்லை, ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அதை மறந்து செயல்பட்டால் கடைசியிலே நீ வர வேண்டிய இடம் அதே இடம் தான். உங்களுக்கு தெரியுமா எத்தனை டாக்டர்ஸ் இன்னைக்கு கைவிரிப்பார்கள் சொல்லி, எத்தனை டாக்டர்ஸ் இடத்துல சில வைத்தியங்களுக்கு சில வியாதிகளுக்கு மறந்துல்ல தெரியாது, சில பேருக்கு நித்திரியே வருதில்லை சொல்லி டாக்டர் சொல்ற எல்லாம் செக் பண்ணி இல்ல என்னன்னு தெரியதே இல்லை. அந்த ஸ்திரி முடிவெடுத்தால் நான் அவரிடத்தில் போகணும், அவருடைய வஸ்திரத்தை நான் எப்படியாவது தொடணும். ஐயா ஒரு தில ஜனக்கூட்டம் இயேசுவை நெருக்கி 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 சுத்தி 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 வருகிறது. இந்த ஸ்திரியும் அவள் விடுகிற மாதிரி இல்ல பாருங்க, எடுத்தால் முடிவு நான் அவர் எப்படியாவது தொடணும், அந்த இயேசுவை நான் எப்படியாவது தொடணும். அவள் ஓடி போனாள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய கடைசி நம்பிக்கை இவர் மாத்திரம்தான், என்னுடைய நம்பிக்கைகள் எல்லாம் கைவிட்டு விட்டது, நான் நம்பினது எல்லாம் என்னை கைவிட்டு விட்டது, இப்பொழுது இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தானங்க. அவள் ஓடுகிறார், இயேசுண்டையில் ஓடுகிறார், அவள் இயேசுண்டை வஸ்திரத்தை தொட்டவுடனே தன்னுடைய வருத்தம் நீங்கியதை அவள் அறிந்து கொண்டாள், அவள் அறிந்து கொண்டாள். ஐயா தேவன் உன்னை தொடுகிற பொழுது உனக்குள்ள அளவில்லாத சமாதானமும் சந்தோஷமும் உனக்குள்ள வருகிறதை நீ கட்டாயம் அறிந்து கொள்வாய், கட்டாயம் அறிந்து கொள்வாய். இதுவரைக்கும் இருந்த பாரம், இதுவரைக்கும் இருந்த சோகம், இதுவரைக்கும் இருந்த கண்ணீர், இதுவரைக்கும் இருந்த கவலை உன்னை விட்டு போகிறதை நீ நன்றி அறிந்து கொள்வாய், நன்றி அறிந்து கொள்வாய், நன்றி அறிந்து கொள்வாய். அன்னைக்கு டாக்டர் சிந்தைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, கடைசி நேரத்தில் தேவனை நோக்கிப்பார், தேவனை நோக்கிப்பார். நீ தேவ நம்பிக்கை இல்லாமல் அங்க போனாலும் டாக்டர்ஸ் கொடுக்கிற மருந்து என்ன தெரியுமா கடைசியில், இதுதான் கடைசி மருந்து, இதுலயும் சுகமாக இல்லைன்னா உனக்கு சான்ஸே கிடையாது, இதுதான் கடைசி மருந்து, என்ன தேவனை நோக்கிப்பார், தெய்வத்தை நோக்கிப்பார், இதுதான் கடைசி மருந்து. டாக்டர்ஸ் கொடுக்கறாங்க இல்லையா, உன்னுடைய நம்பிக்கை என்ன ஐயா? இன்றைக்கு என்னத்தை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறாய், என்னத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய இருதயமோ கவலையினால நெருக்கப்பட்டு இருக்கிறது, உன் வாழ்க்கையோ துக்கத்தினால நெருக்கப்பட்டு இருக்கிறது, என்னத்தை நம்பி வாழுகிறாய், என்னத்தை நம்பி வாழுகிறாய் சொல்லு. அந்த ஸ்திரியும் கண்டது கிண்டது வந்தது போனது எல்லாவற்றையும் நம்பி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து கடைசியிலே வந்து நிற்கிறாள். ஆண்டவரே ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே, என் கவலைகளை எல்லாம் சுகமாக்குங்க ஆண்டவரே, என் நித்திரையில்லா தன்மையை சுகமாக்குங்க ஆண்டவரே. என் ஆண்டவரை பார்த்து இதே கேள்வி நீ கேட்க மாட்டாயா? ஆண்டவரே தெய்வமே, அநேகருக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லாம போயிட்டு பாருங்க. ஏன்? பிரச்சனைகளும் காரியங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அவரை அவிழ்த்துகிறது, அமிழ்த்தி ஒரு மனுஷனை சிப்பிலே ஆட்டுகிற பொழுது தேவ நம்பிக்கையே இல்லாம போயிட்டயா? தேவ நம்பிக்கையே இல்லாம போயிட்டு நான் சொல்லவா, என் தேவனை நம்பு, என் ஆண்டவரை நம்பு, அவள் நோக்கிப்பா, அவளிடத்தில் கேள், அந்த ஸ்திரியை போல ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் நான் நம்பி வந்தேன் ஆண்டவரே, ஆனா என்னை நீங்க தொட்டுருங்கப்பா, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே. அநேகர் வியாதிகள்னாலே போகாத இடம் இல்லை பாருங்க, செல்லாத இடம் கிடையாது. ஆனால் தேவனை நம்புறியா? அவரிடத்தில் ஒரு விசை கேள, அது கேட்க விருப்பம் இல்லை. ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களையும் சந்திப்பதற்கும் அவனிடத்தில் இருக்கிற எல்லா வலத்தையும் செலவழித்து போடுவதற்கும் விருப்பமுள்ள ஒரு ஜனக்கூட்டம் ஐயா. ஆனால் பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு, தேவனே என்னை சுகமாக்க மாட்டீரா, என்னை தொடமாட்டீரா என்று சொல்லி கேட்க அவர்களுக்கு விருப்பமே இல்லை பாருங்க. யோவான் 11வது அதிகாரம், யோவான் 11வது அதிகாரம் முப்பத்தி 32 வாசிங்கள்.
இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரேனே ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவரை அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனையும் சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்தில் வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மாத்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் இல்லையா? இங்க என்ன சம்பவம்? ஒரு மனிதன் தேவனுக்கு முக்கியமான ஒரு மனிதன் மறுத்து விட்டான். அவனை அடக்கம் பண்ணி ஆயிட்டது. அது 4 நாள் ஆயிட்டது. இதற்கு பிறகு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றார் தெரியுமா? இந்த ஜனங்கள் நம்மள மாதிரி ஒரு கூட்ட ஜனம் இருந்து அங்கே அழுது புலம்புகிறது இல்லையா? கற்களை அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற கல்லலையில் இருந்து அந்த கல்லை புரட்டிவிடுன்னு சொல்லி என் ஆண்டவர் சொன்ன பொழுது அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னார்கள்? ஐயா, 4 நாள் ஆயிட்டுது, 4 நாள் ஆயிட்டுது ஐயா. இதற்கு பிறகு அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் என்பதிலே நமக்கு நம்பிக்கை கிடையாது. அற்புதம் நடக்கும் என்பதிலே நம்பிக்கை கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு சில காரியங்களுக்கு முட்டுப்புள்ளி வைத்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் முடிந்தது அவ்வளவுதான் என்று சொல்லி நீ முட்டுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறது என்ன தெரியுமா? தேவனை நீ நம்புகிற பொழுது, என் ஆண்டவரை நீ நம்புகிற பொழுது அந்த முட்டுப்புள்ளியை அந்த காரியத்திலிருந்து நான் எடுத்து போட முடியும். சரியா? நான் சொல்லுகிற சில வார்த்தைகளை கவனமாய் கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னு சொல்லி கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. விளங்காட்டிலும் விளங்கக்கூடிய அளவுக்கு விளங்கிக் கொள்ளுங்க. என் வாழ்க்கையில ஏராளமான காரியங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் முடிந்தது என்று சொல்லி தள்ளி வைக்காத. என்னோட வாழ்க்கை இதோடு சரி என்று சொல்லி நிறுத்திவிடாத. என்னோட குடும்பம் இதோடு சரி, என் பிள்ளைகள் இதோடு சரி என்று சொல்லி நிறுத்திவிடாத. தேவனை நோக்கிப்பார், தேவனை நோக்கிப்பார், தேவன் மீது நம்பிக்கையாயிரு. மரியாளே ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தார், நீ விசுவாசித்தார், நீ நம்பினார். சில காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள், அதுதான் தெய்வீகம். நீ நானும் செய்கிற அதே காரியத்தை தெய்வம் செய்தால் அந்த தெய்வம் எனக்கு தேவையில்லை. சில காரியங்கள் நம்பத்தகாதவைகள், சில காரியங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள தகாதவைகள். ஆனாலும் நம்பு, ஆனாலும் அதை நம்பு, ஆனாலும் அதை நம்பு. அப்பொழுது அங்கே இருந்து வாழ்வு உனக்கு உருவாகும், வாழ்வு உனக்கு உருவாகும் ஐயா, வாழ்வு உனக்கு. அதை அடக்கம் பண்ண ஆயிடுச்சு. ஐயோ நாருமே ஆண்டவரே, என் ஆண்டவரை நம்பினால் அது நாலு நாள் அல்ல, 40 நாள் ஆனாலும் உயிர் பெற்றே ஆகும் பாருங்க, உயிர் பெற்றே ஆகும் பாருங்க. ஏன் தெரியுமா? அவருக்குத்தான் பெயர் தெய்வம். எதுக்குத்தான் பெயர் தெய்வம் என்று சொல்லுவது இல்லையா? சாகிற தருவாயில ஊசி போட்டு மருந்து போட்டு ஒரு மனுஷனை பிழைக்க வச்சிடலாம், அவனை தெய்வமாக்க முடியுமா? தெய்வமாக்க முடியுமா? அப்ப தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு, இதுதான் இடைவெளி. ஆனா இவைகள் இந்த காலத்திற்கும் இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கும் நம்பத்தகாதவைகள், நம்பத்தகாதவைகள். ஆனா நான் ஒன்று சொல்றேன், என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டத்துல, எவ்வளவு மாண்டு கொண்டு இருந்தும், உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி இருந்தாலும், நான் ஒரு காரியத்தை சொல்லவா, தேவனை நம்பு, என் ஆண்டவரை நம்பு. அவரை நம்புகிற பொழுது நீ வாழ்வாய், நீ செழிப்பாய். உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அதுக்கு பாயிண்ட் வைக்காத, அதுக்கு வைக்காத, அதை எடுத்துரு, அதை எடுத்துரு. தேவன் மீது உன் பாரத்தை போடு, தேவன் மீது உன் பிரச்சனையை போடு. மனுஷர்கள் மீது நீ உன் பிரச்சனையை போட்டின்னு சொல்லிச்சுன்னா அதுல இருந்து 1000 பிரச்சனை உருவாகும். ஆனால் தெய்வத்தின் மீது தூக்கி போடு. இதுவரைக்கும் நீ எத்தனையோ இடத்திற்கு போய் எத்தனையோ காரியத்தை நம்பி வந்தா இல்லையா, இந்த இடத்துல இன்றைக்கு இந்த ஆண்டவரை ஒரு விஷயம் நம்பு, 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 நம்பிப்பார், நம்பிப்பார், நம்பிப்பார். சிறகே புரிந்த நிலையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே படகு தப்புமோ? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ முறிந்த நிலைமையிலே, பிரச்சனை நிறைந்த நிலைமையிலே நீ நல்லாக வாழ முடியாது. இதுவரைக்கும் நீ அப்படி ஓட முடியும்? எதுவரைக்கும் அப்படி வாழ முடியும்? எதுவரைக்கும் அப்படி ஓட முடியும்? தேவன் மீது நம்பிக்கை வை, தேவன் மீது நம்பிக்கை வை. இதுவரைக்கும் மனிதர்களையும் அங்கேயும் இங்கேயும் காரியங்களை நம்பினது போதும். நிறுத்தி இந்த கடைசி நாட்களில் இந்த ஆண்டவரை ஒரு விசை நம்பு, இந்த தேவனை ஒரு விசை நம்பு. அதையும் நம்பி தேவன் உனக்கு நன்மை செய்யல என்று சொல்லி சொன்னா விட்டுடு, விட்டுடு, விட்டுட்டு ஏதாவது செய்துட்டு போயிரு. ஆனா இந்த நாட்களிலே இந்த ஆண்டவரை ஒரு தடவை நம்பு, ஒரு தடவை நம்பு. மத்தேயு 8வது அதிகாரம் மத்தேயு 8வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர் படகில் ஏறின போது அவருடைய சீடர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்கிறார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கெட்சனே.
இங்க பாத்தீங்கன்னு ஒரு படகு, எங்க கப்பல், கடல் பிரயாணத்தில் ஒரு கப்பலுக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? காற்றும் கடலும் கொந்தளித்து கப்பலை போட்டு சிப்பிளி ஆட்ட தொடங்கிட்டு பாருங்க. இது எல்லாவற்றிலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த படகில இருந்தார். அவரை சுற்றி இருந்த நம்மளை போல ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள் சாக போகிற ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க என்ன செய்ய போகிறோம்? மாண்டு போக போகிறோம். இதுதான் கடைசி நேரம். இந்த காட்டும் இந்த கடலும் எங்களை இன்னைக்கு மூழ்கி கொள்ள போகிறது ஆண்டவரே என்று சொல்லி மரண உலோசம் விட்டு கத்தி கத்து கத்தி கடைசியில என்ன சினிமா செய்தாங்க? ஓடி வந்தாங்க. நல்ல மனிதர்கள் பாருங்க, அந்த கடல்ல இருந்தவங்க ஏன் தெரியுமா? கடைசி நேரத்தில் இயேசுவினிடத்துல தான் போக வேண்டும் என்று சொல்லி அந்த அறிவு இருந்துச்சு அவங்களுக்கு, இல்லையா? கடைசி நேரத்தில் தெய்வத்தினிடத்துல தான் போக வேண்டும் என்ற அந்த அறிவு அவங்களுக்கு இருந்திருக்கு, இல்லையா? கெட்டிக்காரங்க பாருங்க, இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கெட்டிக்காரங்க, இல்லையா? ஓடி போய் ஆண்டவரா இயேசுக்கு, ஆண்டவரே, ஐயரே, நாங்க என்ன செய்ய போகிறோம்? மடிந்து போக போகிறோம். எல்லாம் முடிந்தது, இதோடு எல்லாம் சரி. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில சூறாவளி சொல்ல தெரியலையா, வெளியில சொல்ல முடியல, ஆனா எத்தனை பேருடைய வாழ்க்கையில சூறாவளி, வாழ்க்கை படகு பறக்குது பாருங்க. எப்படி பறக்குது? அப்படித்தான் பறக்குது வாழ்க்கை படகு. நாம நினைத்த நேரத்தில் நினைத்த மாதிரி இருக்காது வாழ்க்கை படகு. அது பிரச்சனை நிறைந்தது வாழ்க்கை படகு, அது துன்பம் நிறைந்தது வாழ்க்கை படகு, அது காரியம் நிறைந்தது. ஒரு போட்டுக்கு ஒரு கேப்டன் இருப்பார், ஒரு குடும்பத்துக்கு ஒரு கேப்டன் இருப்பார், இல்லையா? பிரச்சனையோ பிரச்சனையா, எங்க குடும்பத்தில் அடிக்குது காட்டு, எங்க இருந்து வருது, எங்க இருந்து போகுது, ஒண்ணுமே புரியல. பிள்ளைகளால் பிரச்சனை, கணவன் மனைவினால பிரச்சனை, உறவு உற்றாரால பிரச்சனை, நண்பர்களால பிரச்சனை, சுட்டாளால பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. சரி, குடும்பமே சரி, ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் குடும்பஸ்தவர்கள் வெளியே சொல்லவே மாட்டாங்க, இல்லையா? சொல்லவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. இந்த குடும்பத்தில் இந்த போட்லயும் ஒரு பிரச்சனை இருந்தது, அவங்க சரியான இடத்துக்கு போனாங்க பாருங்க. இயேசுவே, என் குடும்பம் மாலை போகிறதப்பா, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என் பிள்ளைகள், என் உறவில் எல்லாராலும் பிரச்சனையோ பிரச்சனையப்பா, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி புலம்புகிற எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் தெரியுமா? 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 என் ஆண்டவர் சொன்னார், என் மீது நம்பிக்கையாயிருங்கப்பா. என்ன நம்புங்க? என்ன நம்புங்க? நான் இருக்கும் வரைக்கும், உன் குடும்பத்தில் நான் இருக்கும் வரைக்கும் உன் குடும்பம் மாறவே மாண்டு போகவே போக மாட்டுதையா. கேட்குவார் கேள்வி, உன் குடும்பத்தில் ஏசி இருக்கிறாரா? உன் குடும்பத்தில் தெய்வம் இருக்கிறதா? தெய்வமா குடும்பமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது என்னையா தெய்வம் குடும்பம்? உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய குடும்ப கப்பல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா சொல்லு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அடிக்கிற சூறாவளியில உங்க குடும்ப கப்பல் மாளுகிறது மாளுகிறது தான். அதே கப்பல் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று சொல்லி சொன்னா எந்த சூறாவளி அடித்தாலும் சரி, எந்த கடல் கொந்தளித்தாலும் சரி, உன் குடும்பம் வாழவே வாழும் என்பதற்கு நான் கேரண்டி பண்றேன், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இருந்த பொழுதிலும் என்ன நடந்தது? கொந்தளிக்குதையா? கப்பல் கொந்தளிக்கிறது, எதிர்காட்டு வீசுது, எதிர்த்தோறும் பேசுறாங்க. வேணா, வாழ்க்கையே வேணா, குடும்ப வாழ்க்கையே வேணா, பிள்ளைகளே வேணா, மனதுல சோர்வு சமாதானம் இல்லை, மிஞ்சியது கண்ணீர், அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில கண்ட கடைசி பாக்கியம் என்ன தெரியுமா? கண்ணீர் தான். ஆனா நான் ஒன்று சொல்றேன், என்ன தெரியுமா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அநேகருடைய கண்ணீர்களை துடைத்தார் பாருங்க. அந்த அநேகருக்குள்ள நீயும் ஒரு ஆளா சேர்ந்துரு, என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அநேகரை சுகப்படுத்தினா, அதுக்குள்ள நீயும் போய் சேர்ந்துரு, நீயும் போய் சேர்ந்துரு. நானும் அதுக்குள்ள போய் சேர்ந்துடுறேன் பாரு. உன் குடும்ப கப்பல்ல இயேசு நங்கூரமா இருந்தால் உன் கப்பல் எங்கேயும் போகாது. சில குடும்பம் நங்கூரம் இல்லாத கப்பலை போல எங்க போகுது என்று தெரியாம இருக்கு பாருங்க. சுழருது, சுழந்து அடிக்குது பாருங்க, எங்க போகுது என்று தெரியுது இல்ல. உன் குடும்பத்தில் சமாதானம், நிம்மதியாக நித்திர கொண்ட கடைசி நாட்களை முதல்ல இவ கேட்டு பாருங்க. நிம்மதியாக நித்திர கொண்ட கடைசி நாட்கள் குடும்ப சூழல், நிம்மதியாக நித்திரை கொண்ட கடைசி நாட்கள். ஒன்று பிள்ளை இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று நித்திரையே இல்ல, என் ஆண்டவரை நம்பு. நான் சொல்ல கேளுங்க, என்ன தெரியுமா? ஐயரு, என் குடும்பம் இப்படி இருக்கிறது ஐயரு என்று சொல்லி என் ஆண்டவரை பார்த்து கேள், தைரியமாய் கேள். ஆண்டவர் சொல்வார் என்ன தெரியுமா? நீ என்னை நம்பும் வரைக்கும் உன் குடும்பத்தில் எதுவும் நடவாது. நீ என்னை நம்பும் வரைக்கும் உன் தலையிலே இருக்கிற தலைமையில் கூட என்னட்ட சொல்லியிருத்தாயா விளனும் தெரியுமா? மத்தேயு 8வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போமா. ஹல்லேலூயா.
ஆண்டவரே, என் வேலக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை
வாசிங்க.
நூற்றுக்கு 50 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன்
ஒரு 100 ஒரு 100 பேருக்கு தலைமை வாய்ந்த ஒரு மனுஷன் வந்து என் ஆண்டவரிடத்தில் என்ன தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் வருத்தம் நிறைந்தவனாய் இருக்கிறான். யாரு? என்னுடைய வேலைக்காரன். ஆண்டவரே, நல்ல ஒரு எஜமான் பாருங்க, தன் வேலைக்காரனுக்கா வேண்டி தன்னுடைய வேலைக்காரனுக்கா வேண்டி தேவனை தேடி போகிற ஒரு எஜமான். அவர் நல்ல ஒரு எஜமான் இல்லையா? அவன் தன் குடும்பக்காரனுக்கே வருத்தக்காரனை தேடி போறான் இல்ல. ஆனா இவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கா வேண்டி தேவனை நோக்கி போடுறான் இல்லையா? எவ்வளவு கெட்டிக்காரன் இல்லையா? நாம என்ன செய்யற? நம்ம குடும்பத்துக்காக வேண்டிய தேவனத்தில் வேண்டிக் கொள்றது இல்ல. என்ன தெரியுமா சொன்ன? ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் எம்மாத்திரம், நான் யாரு? 100 சொல்றான், 100 தலைவன். தலைவன் சொல்றான், நீர் என்னுடைய வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் யார்? எம்மாற்றம் ஐயா. ஆனா நீர் இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னீர்னு சொல்லி சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை, என் வேலைக்காரர் சொஸ்தமாவான் என்பதில் எனக்கு அச்சமே கிடையாது. இது நம்பிக்கை, இது நம்பிக்கை. ஐயா உன்னுடைய டாக்டர் கிட்ட போய் சொல்லு, நீ உங்க இருந்து ஏதாவது சொல்லி வேலைக்காரர் குணமாவான்னு சொல்லி. இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான் தெரியுமா? நீரின் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் எம்மாத்திரம் அப்பா, என் வாழ்க்கையில் நீர் வருவதற்கு நான் எம்மாத்திரம், நான் பாவி, நான் அசுத்தன், நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை ஆண்டவர். ஆனா நீர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீரா? ஒரே ஒரு வார்த்தை, என் வேலைக்காரன் சொஸ்தமாவா, என் குடும்பம் வாழும் ஆண்டவர, என் குடும்ப சமாதானத்தினாலே நிறையும் ஆண்டவர, எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கி விடுமப்பா, எனக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை போட்டு கஷ்டப்படுத்துகிற அந்த துன்பம், அந்த துயரம் என்னை விட்டு நீங்கிவிடும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர. ஆலோசனை, இப்படிப்பட்ட விசுவாசம், பெரிய விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு நம்பிக்கை என்று சொல்லி சொன்னார் இல்லையா? நீ இந்த ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? என் குடும்பம் இதுவரைக்கும் இருந்த மாதிரியே இருந்துட்டு போகட்டும் என்று வீடு சொல்ல போகிறாயா? அப்போ உனக்குள்ள இருக்கிற வியாதிகள் துன்பங்கள் இதுவரைக்கும் இப்படியே இருந்த மாதிரியே இருந்துட்டு போகணுமா? போ, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் முட்டுப்புள்ளி வைத்து விட்டேன், இதோடு என் வாழ்க்கை குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் சரி என்று சொல்லிவிட்டு போறியா? போ. அப்படி இல்லை என்று சொல்லிச்சுன்னா, நான் உலகமெல்லாம் போயிட்டு வந்துட்டேன்ப்பா, அநேகரை நம்பி வந்துட்டேன், எல்லாம் ஏமாட்டம், அநேக இடத்துல போயிட்டு வந்துட்டேன், வருத்தத்துக்கு சிலவோ சிலவு, எல்லாரையும் பார்த்து வந்துட்டேன், ஞானி படித்தவர்கள் பட்டம் எடுத்தவர்கள் எல்லாரிடத்திலும் போயிட்டு வந்துட்டேப்பா, கடைசியில் ஏமாட்டோம். ஆனா உங்களை ஒரு விஷயம் நான் நம்புறேன், நீங்க தான் என்னுடைய கடைசி நம்பிக்கை. இதை கங்கால நம்புறதுக்கு எனக்கு யாரும் கிடையாது, யாரும் கிடையாது, உங்களை மாத்திரம் நம்புறேன் ஆண்டவரே. என் குடும்பம் வாழணும், என் பிள்ளைகள் வாழணும், என்னுடைய உறவினர்கள் வாழணும்ப்பா, என் வருத்தம் என்ன விட்டு போயிடும் ஆண்டவரே. இரவில் நித்திரை இல்லை ஆண்டவரே, நல்ல நித்திரை தாங்கப்பா, சமாதானம் என்பது என்னென்று தெரியாமலே போயிட்டப்பா என்று நீ ஆண்டவரிடத்தில் கேட்பாயா? கேட்பாயா? இருந்தால் தேவன் உனக்கு அதை தந்தாவார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கழுத்திருத்தி எழுப்பி வச்சு கேட்டா அவன் அவன் தனக்கு தனக்கு இருந்த பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பான். நித்திரை இல்லாத பேர் இன்னைக்கு எப்படி நித்திரை கொள்றாங்க? வருத்தத்துல துன்பத்துல ஹோப்னும் க்ளோஸ், அதாவது நம்பிக்கையே முடிந்த சில கேசுகளையும் என் ஆண்டவர் எழுப்பி விட்டுருக்காரு தெரியுமா? இங்கதான் இருக்கிறாங்க, இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா தூக்கி விட்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நான் என்ன தெரிய சொல்லுவேன், நீ யார், நீ என்ன செய்கிறாய், நீ என்ன சொல்ல போகிறாய், நீ வந்த பிரச்சனையோடு போக போகிறாயா, வந்த பிரச்சனையோடு போக போகிறாயா, உனக்குள்ள இருக்கிற பிரச்சனையோடு வாழ்ந்து மறிக்க போறியாயோ? பூமியில கண்டது எல்லாம் மாயை. பிரசங்கி சொல்லுகிறார், இதுவரைக்கும் என்னத்தை கண்டுவிட்டாய், ஏன் வாழுகிறாய், சந்ததி வருகிறது, சந்ததி போகுது, சூரியன் வருகிறது, சூரியன் போகுது, எல்லாமே வருகிறது போகுது, நீ என்னையா செய்யறாய்? கவலையோ கவலை, துன்பமோ துன்பம், துயரமோ துயரம், இதோடு வாழ்ந்து மறிப்பதற்கா நீ பிறந்தாய்? சரி, இதோடு வாழ்ந்து மறித்தாலும் நீ பரலோகம் போக வேண்டாமா? என்னய்யா சொல்லுங்க ஐயா, எந்த படிப்பும் எந்த பட்டமும் பரலோக வாசலுக்கு முன்பாலே நிற்க வேண்டியது, நிற்க வேண்டியதுதான்.
ஈசும் புயலிலே படகு தப்புமோ?
உன்னுடைய வாழ்க்கை படகு இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே தப்புமா? அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு சொல்லி நம்பி விரும்பி இருக்கிறாய். ஆனால் உன் சிறகுகள் முறிக்கப்பட்டு இருக்கிறது. துன்பமோ துன்பம், தீரமோ தீரம், முடியல முடியல. ஆண்டவரே நான் சொல்லவா, முடியுமையா? முடியும், நம்பு அது முடியும், நம்பு அது முடியும். உன் கண்ணீரை இதுவரைக்கும் ஒருத்தன் துடைக்க வந்திருக்க மாட்டார். உன்னை எத்தனையோ பேர் கண்ணீருக்கு உள்ளாக நடத்தி இருப்பார்கள், அதற்கு நானும் கரண்டிதாரே. ஆனா கண்ணீரை துடைப்பதற்கு எவனும் வரமாட்டான். அவனை கொண்டு சொல்லவா, என் ஆண்டவர் இன்றைக்கு உன் கண்ணீர் துடைப்பார். இன்னைக்கு நீ விசுவாசித்தா இன்றைக்கு உன் கண்ணீருக்கு பதில் இருக்கிறது. நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் கண்ணீர் இல்லாமத்தான் இங்க நின்றவன் சொல்லி நம்பவே நம்பாத. இங்க வந்திருக்கிற ஒரு சில கண்ணீர்னால மொழிகி வந்தாங்க இல்லையா? நான் உனக்கு சொல்லவா, உன் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் சொல்லிச்சுனா தேவனை நம்பு, தேவனை நம்பு, தேவனை நம்பு. வாலிபத்திலே நீ கண்டது என்ன? வைபவத்திலே நீ கண்டது என்ன? மறிக்க போவதற்கு முன்பாக நீ கொண்டு போற போறது என்ன? எல்லாம் மாயை. பிரசங்கி சொல்லுகிறார், இந்த பூமியில இருக்கிறது எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து பார்த்தால் எல்லாம் மனசுக்கு சஞ்சடம், மனசுக்கு துன்பம், மனசுக்கு துயரம், கவலை. ஓ, ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய சமத்தில் இருந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா. ஏதோ ஒன்றை பேச வேண்டும் என்று சொல்லி உனக்கு நான் பேசுவேன்.
என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேட்டக்கூடும், யார் என்னை தேட்டக்கூடும்.
உன் இதயத்தை யார் அறிந்து கொள்ள முடியும் சொல்லு, உன் இதயத்தை யார் அறிந்து கொள்ளக்கூடும் சொல்லு. என் ஆண்டவர் மாத்திரமே, என் ஆண்டவர் மாத்திரமே. இன்றைக்கு நீ வந்திருக்கலாம், முதல் தடவையாக வந்திருக்கலாம், பல கிழமைகளாக இந்த ஆராதனைக்கு நீ வந்து போய்கொண்டு இருக்கலாம். சொல்லுகிறதை வடிவாய்க்கே.
என் இதயம் யாருக்கு தெரியும், என் சோதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேட்டக்கூடும், யார் என்னை தேட்டக்கூடும்.
ஐயா, அநேகர் கண்ணிலால அழுததை நான் பார்த்திருக்கிறேன், ஆனா உள்ளத்தில் அழுதவர்களை நான் பார்த்ததில்லை. நான் சொல்லுகிற வார்த்தைகளை, நான் பிரசங்கித்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் எடுத்து சொல்லு, எடுத்துக்கொண்டு போ. தேவன் உன்னை வாழ வைப்பார், தேவன் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், இந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் தூக்கி எறியப்படும். உனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இதனால பிரயோசனம் என்ன? நீ இதுவரைக்கும் நம்பி வந்தாய், இதுவரைக்கும் நம்பினவர்கள் எங்கே?
சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே அழகி தப்புமோ? அழகி தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேட்டக்கூடும்?
உன்னை தேற்ற முடியும் சொல்லு, யார் உன்னை தேற்ற முடியும்? இதுவரைக்கும் எத்தனை பேர் உன்னை தேற்றினார்கள் சொல்லு. ஏதோ ஒன்றை பேச வேண்டும் என்று சொல்லி உனக்கு நான் பேசுறேன். ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி உன்னை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் பேசுறேன். என்னுடைய மார்க்கத்தோடு நான் பேசுறேன், கேட்டுக்க. உன் குடும்பம் நல்லா வாழ வேண்டுமா? எத்தனை வருஷமாக தொல்லை, துயரம், வேதனை, எத்தனை வருஷமாக தெரிகிறாய்? இந்தியோடு அது உன்னை விட்டு போகட்டும். தேவனை பார், என் ஆண்டவரை பார், என் தேவனை பார், என் ஆண்டவரை பார்.
என் இதயம் இயேசுவுக்கு புரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமையே, என் சோர்வே இயேசு தேற்றுவா, இயேசு தேற்றுவா. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமையே, என் சோர்வே
என் ஆண்டவர் உன் இருதயத்தை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். கவலைப்படாத, தேவன் உன் இருதயத்தை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்.
ஆமென்.
உன் பிரச்சனைகள் எல்லாம் அவரை மீறி எதுவும் செய்யாது. அவர் உன் வாழ்க்கை படகில இருக்கும் வரைக்கும் அங்கே எதுவும் நடக்காது. தேவனை நம்பு, தேவனை நம்பு, தேவனை நம்பு, தேவனை நம்புங்க. எல்லாரும் உங்க கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. எஸ், இது தேவனுக்கும் உனக்கும் உரிய நேரம். ஐயா, உனக்கு பக்கத்துல இருக்கிறவன் உனக்கு உதவி செய்ய முடியாது. உனக்கு பக்கத்தில் இருக்கிற நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய முடியும். வடிவாய்க்கு பல நாட்களாக நீங்க வந்து போகலாம், பாருங்க, பல நேரங்களாக வந்து போகலாம். இந்த ஆண்டவரை நீ நம்புறியா? இந்த ஆண்டவரை நீ நம்புறியா? இந்த ஆண்டவரை நீ நம்புறியா? இந்த தெய்வத்தை நீ நம்புறியா? எனக்கு சமாதானம் தந்த என் ஆண்டவர், எனக்கு சந்தோஷம் தந்த என் ஆண்டவர், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்த என் ஆண்டவர், இந்த ஆண்டவரை நீ நம்புகிறாயா? உன் இதயத்தை சரியாய் புரிந்து கொள்ள தக்கவர் என் ஆண்டவர் மாத்திருந்தாயா? உன் இருதயத்துடைய வேதனை எத்தனை, உன் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எத்தனை, எல்லாவற்றையும் மாற்ற என் ஆண்டவராலே மாத்திருந்தான் முடியும். ஒருவேளை இது உனக்கு கடைசி சந்தர்ப்பமாக இருக்கலாம். இதை விட ஒரு சந்தர்ப்பம் உனக்கு இன்னும் இருக்க கிடைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஆண்டவரை நம்பி நீ வாழுவாய். உன்னுடைய குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைக்கும் அவர் பதிலாக மாறுவார். அவரின் வாழ்க்கையை நங்கூரமாக ஏற்றுக்கொள். அவர் உனக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்வார். அவரை மாற்ற நம்பு. அவரை மாற்ற நம்புங்க.